ஓம் சாந்தி. முரளி தேதி 17/6/2026 காலை முரளி. பாப் தாதா மதுபன். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, சூரிய வம்சத்தின் ராஜ்ய பதவியை அடைவதற்காக அனைத்தையும் பாபாவிடம் அர்ப்பணம் செய்யுங்கள். சூரிய வம்சத்தின் ராஜ்ய பதவி என்றால் ஏர் கண்டிஷன் டிக்கெட் ஆகும். கேள்வி: இந்த உலகில் குழந்தைகளாகிய உங்களை போன்று மகிழ்ச்சியின் கூடவே அதிர்ஷ்டமும் நிறைந்தவர் யாரும் இல்லை, எப்படி? பதில்: குழந்தைகளாகிய உங்களின் முன்பாக எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை இருக்கிறார். அவரிடமிருந்து எல்லைக்கப்பாற்பட்ட ஆஸ்தி கிடைத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த சமயம் எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை, ஆசிரியர் மற்றும் சத்குரு உடையவராக ஆகி அவரிடமிருந்து எல்லைக்கப்பாற்பட்ட பலனை அடைகிறீர்கள். உலகினருக்கு அவரை தெரியவே தெரியாது எனும்போது உங்களை போன்ற மகிழ்ச்சியின் கூடவே அதிர்ஷ்டமும் மிக்கவர் யாரும் இருக்க முடியாது. பாடல்: உயர்ந்த குஷியின் அதிர்ஷ்டம் நிறைந்தவர். ஓம் சாந்தி. இப்போது நாம் பிராமண சம்பிரதாயத்தினராக இருக்கின்றோம், பிறகு தெய்வீக சம்பிரதாயத்தவராக போகின்றோம் என பிராமண குல பூஷண குழந்தைகள் அறிவீர்கள். குழந்தைகளுக்கு தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். இப்பொழுது எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை நம் முன்பாக இருக்கிறார். மேலும் அவரிடமிருந்து எல்லைக்கப்பாற்பட்ட ஆஸ்தி கிடைத்துக் கொண்டிருக்கிறது எனும்போது வேறென்ன வேண்டும்? பக்தி மார்க்கம் எப்போது இருந்து நடக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. பக்தி மார்க்கத்தில் பக்தர்கள் பகவானை, அதாவது பிரிய தர்ஷினிகள் பிரிய தர்ஷனை நினைவு செய்கின்றனர். ஆனால் அவரை தெரியாது என்பதே அதிசயமான ஒன்று. பிரிய தர்ஷினிகளுக்கு பிரிய தர்ஷனை தெரியாது என எப்போதாவது பார்த்ததுண்டா? இல்லாவிட்டால் எப்படி நினைவு செய்வது? பகவான் அனைவரின் தந்தையாக இருப்பவர். குழந்தைகள் தந்தையை நினைவு செய்கின்றனர். ஆனால் அறிமுகம் இல்லாமல் நினைவு செய்வது அனைத்தும் வீணாக போகிறது. ஆகையால் இவ்விதமாக நினைவு செய்வதால் எந்த லாபமும் கிடைப்பதில்லை. நினைவு செய்து யாரும் அந்த லட்சியத்தை அடைவதில்லை. பகவான் யார், அவரிடமிருந்து என்ன கிடைக்கும், வேறு யாரும் இதனை புரிந்து கொள்ளவில்லை. எவ்வளவு தர்மங்கள், கிறிஸ்து புத்தர் போன்ற போதகர்களை, அதாவது தர்ம ஸ்தாபகர்களை பின்பற்றுபவர்கள் நினைவு செய்கின்றனர். ஆனால் அவர்கள் நினைவு செய்வதால் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை அறியவில்லை. இதைவிட உலகிய கல்வியே மேல். லட்சியம் இலக்கு புத்தியிலோ இருக்கும். தந்தையிடமிருந்து என்ன கிடைக்கும், ஆசிரியரிடமிருந்து என்ன கிடைக்கும், குருவிடமிருந்து என்ன கிடைக்கும், இதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் இங்கே தந்தை மற்றும் ஆசிரியர் சத்குருவினுடையவராக ஆகிறீர்கள். தந்தை மற்றும் ஆசிரியரை விட குரு உயர்ந்தவராக ஆகிறார். நாம் தந்தையுடையவர்களாக ஆகியுள்ளோம் என இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு நிச்சயம் ஏற்பட்டுள்ளது. பாபா நம்மை 5000 ஆண்டுகளுக்கு முன்பு போல சொர்க்கத்தின் எஜமானர் ஆக்குகிறார், அல்லது சாந்தி தாமத்தின் எஜமானன் ஆக்குகிறார். தந்தை சொல்கிறார், செல்லமான குழந்தைகளே, நீங்கள் என்னிடமிருந்து உங்களின் ஆசியை எடுப்பீர்கள் அல்லவா? ஆம் பாபா, ஏன் எடுக்க மாட்டோம் என அனைவரும் சொல்கின்றனர். நல்லது. சந்திரவம்சத்தின் ராமரின் பதவியை அடைவதில் திருப்தியா? உங்களுக்கு என்ன வேண்டும்? தந்தை பரிசு கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் சூரிய வம்சத்தின் லட்சுமியை மணமுடிப்பீர்களா, அல்லது சந்திரவம்சத்தின் சீதையா? நீங்கள் உங்களின் முகத்தை பாருங்கள். ஸ்ரீ நாராயணரை அல்லது ஸ்ரீ லட்சுமியை மணமுடிக்க தகுதி வாய்ந்தவர்களா? தகுதி வாய்ந்தவராயாகாமல் எப்படி மணமுடிக்க முடியும்? இப்போது தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். கல்பத்திற்கு முன்பு எப்படி புரிய வைத்தாரோ அதே போல மீண்டும் இப்போதும் கூட புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் மீண்டும் வந்து ஆஸ்தியை எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் லட்சியமும் குறிக்கோளுமே எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து எல்லைக்கப்பாற்பட்ட ஆஸ்தியை எடுப்பதாகும். அது சூரிய வம்சத்தின் ராஜ்ய பதவி. இரண்டாவது நிலை சந்திர வம்சத்தினுடையது ஆகும். ஏர் கண்டிஷன் வகுப்பு, முதல் வகுப்பு, இரண்டாம் வகுப்பு என இருக்கிறதல்லவா? எனவே சத்யுகத்தின் முழு ராஜ்யமும் ஏர் கண்டிஷன் என புரிந்து கொள்ளுங்கள். ஏர் கண்டிஷனை விட உயர்ந்த வகுப்பு கிடையாது. பிறகு முதல் வகுப்பு. எனவே இப்பொழுது தந்தை கேட்கிறார், நீங்கள் ஏர் கண்டிஷன் எனப்படும் சூரிய வம்சத்தின் ராஜ்யத்தை எடுப்பீர்களா அல்லது சந்திர வம்சம் எனப்படும் முதல் வகுப்பா? அதனையும் விட குறைவாக பிறகு இரண்டாம் வகுப்பில் வரிசை கிரமமாக வாரிசுகளாக ஆகி பிறகு பிற்காலத்தில் கடைசியில் வந்து ராஜ்யத்தை அடைவீர்கள். இல்லாவிட்டால் மூன்றாம் வகுப்பு பிரஜைகள். பிறகு அதிலும் கூட முன்பதிவு செய்யப்படுகிறது. முதல் வகுப்புக்கான முன்பதிவு, இரண்டாம் வகுப்பின் முன்பதிவு என வரிசை கிரமமான வகுப்புகள் உள்ளன அல்லவா? எனவே மற்றபடி அங்கே சுகம் இருக்கவே இருக்கும். தனித்தனி கம்பார்ட்மெண்ட் இருக்கும் அல்லவா? பணக்கார மனிதர்கள் ஏர் கண்டிஷன் பெட்டியின் டிக்கெட் எடுப்பார்கள். உங்களில் யார் செல்வந்தராவீர்கள்? யார் அனைத்தையும் தந்தைக்கு கொடுக்கின்றனரோ அவர்கள். பாபா, இவை அனைத்தும் உங்களுடையது. பாரதத்திற்கு புகழ் பாடப்பட்டுள்ளது. பாரதத்தில்தான் புகழ் பாடப்பட்டுள்ளது. வியாபாரி, ரத்தின வியாபாரி, மந்திரவாதி, இந்த புகழ் தந்தையினுடையது ஆகும், கிருஷ்ணருடையது அல்ல. கிருஷ்ணரோ ஆஸ்தி எடுத்தார், சத்தியுகத்தில் பலனை அடைந்தார், அவரும் பாபாவுடையவராக ஆனார். பலனை ஏதோ ஒரு விதத்தில் முயற்சி செய்து அடைந்திருக்க வேண்டும் அல்லவா? லட்சுமி நாராயணர் சத்தியுகத்தில் பலனை அனுபவிக்கின்றனர். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் நல்ல விதமாக அறிவீர்கள். கண்டிப்பாக இவர்கள் கடந்த காலத்தில் பலனை உருவாக்கியிருப்பார்கள் அல்லவா? நேரு அடைந்த பலன் எவ்வளவு நன்றாக இருந்தது! கண்டிப்பாக நல்ல செயல்களை செய்திருந்தார். பாரதத்தின் முடிசூடா மன்னராக இருந்தார். பாரதத்தின் புகழ் நிறைய உள்ளது. பாரதத்தை போன்ற உயர்ந்த நாடு வேறு எதுவும் இருக்க முடியாது. பாரதம் பரமபிதா பரமாத்மாவின் பிறப்பிடமாகும். இந்த ரகசியம் யாருடைய புத்தியிலும் பதிவதில்லை. பரமாத்மாதான் அனைவருக்கும் சுகம் சாந்தியை அரை கல்ப காலத்திற்கு தருகிறார். பாரதம்தான் முதல் நம்பர் தீர்த்தஸ்தலமாகும். ஆனால் நாடக திட்டத்தின்படி ஒரு தந்தையை மறந்ததனால் சிருஷ்டியின் நிலை எப்படி ஆகிவிட்டது? ஆகையால் சிவபாபா மீண்டும் வருகிறார். யாராவது கருவியாக ஆகின்றனர் அல்லவா? இப்பொழுது தந்தை சொல்கிறார், அசரீரி ஆகுங்கள், தன்னை ஆத்மா என நிச்சயப்படுத்துங்கள். ஆத்மாவாகிய நான் யாருடைய குழந்தை என்பது யாருக்கும் தெரியாது. அதிசயம் அல்லவா? ஓ இறை தந்தையே, இரக்கம் காட்டுங்கள் என சொல்லவும் செய்கின்றனர். சிவ ஜெயந்தியும் கொண்டாடுகின்றனர். ஆனால் அவர் எப்போது வந்திருந்தார் என்பது யாருக்கும் தெரியாது. மேலும் இது 5000 வருடங்களின் விஷயம். தந்தைதான் வந்து சத்தியுகத்தை ஸ்தாபனை செய்கிறார். சத்தியுகத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான ஆண்டுகள் அல்ல. எனவே அடர்ந்த காரிருளாக உள்ளது அல்லவா? கீதையின் உபதேசத்தை எவ்வளவு பேர் வந்து கேட்கின்றனர். ஆனால் படிப்பவர்களும் படிக்க வைப்பவர்களும் எதுவும் புரிந்து கொள்ளவில்லை. தந்தை எவ்வளவு எளிதாக்கி விளக்கமாக புரிய வைக்கிறார். தந்தையை மட்டுமே நினைவு செய்யுங்கள். இல்லற விஷயங்களில் இருந்தபடி தாமரை மலர் போல ஆகுங்கள். விஷ்ணுவுக்குத்தான் அனைத்து அலங்காரங்களும் கொடுத்துள்ளனர், சங்கும் கொடுத்துள்ளனர், தாமரை மலரும் கொடுத்துள்ளனர். உண்மையில் தேவதைகளுக்கு கொடுக்கப்படுவதில்லை. இவை எவ்வளவு ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். இவை பிராமணர்களின் அலங்காரமாகும். ஆனால் பிராமணர்களுக்கு எப்படி கொடுப்பது? இன்று பிராமணர்களாக உள்ளனர், நாளை சூத்திரர்களாக ஆகிவிடுகின்றனர். பிரம்மா குமாரர்களே சூத்திர குமாரர்களாகிவிட்டனர். மாயை தாமதிப்பதில்லை. ஏதாவது தவறு செய்தாலோ, தந்தையின் உயர்ந்த வழிப்படி நடக்காவிட்டாலோ, புத்தி கெட்டுவிட்டாலோ மாயை நன்றாக அடித்து முகத்தை தன் பக்கம் திருப்பி விடுகிறது. அடித்து முகத்தை திருப்பி விடுவேன் என கோபம் வந்துவிட்டால் மனிதர்கள் சொல்கின்றனர் அல்லவா? ஆகவே மாயை கூட அப்படித்தான். தந்தையை மறந்துவிட்டால் மாயை ஒரு வினாடியில் அடித்து முகத்தை தன் பக்கம் திருப்பி விடுகிறது. ஒரு வினாடியில் ஜீவன் முக்தியை அடைகின்றனர். மாயை ஒரு வினாடியில் ஜீவன் முக்தியை அழித்து விடுகிறது. எவ்வளவு நல்ல நல்ல குழந்தைகளை மாயை பிடித்துக் கொள்கிறது. எங்காவது தவறு செய்கிறார்களா என பார்க்கிறது, உடனே அடித்து விடுகிறது. தந்தை வந்து பழைய உலகத்திலிருந்து முகத்தை திருப்புகிறார். லௌகீக தந்தை ஏழையாக இருப்பார், பழைய குடிசையில் வசிப்பார். பிறகு புதிய வீடு கட்டினால் இதோ புதிய வீடு தயாராகிவிடும், நாம் சென்று அமர்ந்து விடுவோம் என குழந்தைகளின் புத்தியில் வந்து விடுகிறது. இந்த பழைய வீட்டை இடித்து விடுவோம். இப்பொழுது தந்தை உங்களுக்காக உள்ளங்கையில் மலர் தோட்டம் அல்லது வைகுண்டத்தை கொண்டு வந்துள்ளார். செல்லமான குழந்தைகளே என சொல்கிறார், ஆத்மாக்களுடன் பேசுகிறார். இந்த கண்களின் மூலம் குழந்தைகளாகிய உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நானும் கூட நாடகத்தின் வசப்பட்டுள்ளேன் என தந்தை புரிய வைக்கிறார். நாடகத்தில் இல்லாத எதுவும் செய்ய முடியும் என்பதல்ல. அவ்வாறு இல்லை, குழந்தைகளுக்கு நோய் வந்தால் நான் சரிப்படுத்துவேன், அறுவை சிகிச்சையிலிருந்து விடுவிப்பேன் என்பதல்ல. இல்லவே இல்லை. கர்ம சுமையை அனைவரும் அனுபவிக்கவே வேண்டும். உங்கள் மீது நிறைய சுமை உள்ளது. ஏனென்றால் நீங்கள் அனைவரைக் காட்டிலும் பழையவர்கள். சத்தோ பிரதானத்திலிருந்து ஒரே அடியாக தமோ பிரதானமாக ஆகியுள்ளீர்கள். இப்பொழுது குழந்தைகள் ஆகிய உங்களுக்கு தந்தை கிடைத்திருக்கிறார் எனும்போது தந்தையிடமிருந்து ஆஸ்தியை எடுக்க வேண்டும். சூரிய வம்சத்தவர் சந்திர வம்சத்தவர்களாக இருப்பவர்கள் அவசியம் வருவார்கள். தேவதைகளாக இருந்தவர்கள், பிறகு சூத்திரர்களாக ஆனவர்கள், பிறகு அவர்களே பிராமணர்களாக ஆகி தெய்வீக சம்பிரதாயத்தினராக ஆவார்கள். இந்த விஷயங்களை தந்தையை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. தந்தைக்கு குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வளவு இனிமையானவர்களாக தெரிகிறீர்கள். நீங்கள் அதே போன கல்பத்தைச் சேர்ந்த என்னுடைய குழந்தைகள் என சொல்கிறார். நான் கல்பகல்பமாக வந்து உங்களுக்கு படிப்பிக்கின்றேன். எவ்வளவு அதிசயமான விஷயங்கள்! நிராகார பகவானுடைய மகா வாக்கியங்கள். உடல் மூலம் வாக்கியங்கள் கூறுவார் அல்லவா? உடலை விட்டு பிரித்துவிட்டால் ஆத்மா பேச முடியாது. ஆத்மா உடலிலிருந்து பிரிந்து சென்று விடுகிறது. இப்பொழுது தந்தை சொல்கிறார், அஷரீரி பவ, பிராணாயாமம் போன்றவற்றை செய்ய வேண்டும் என்பதல்ல. நான் ஆத்மா அழிவற்றவன் என புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய ஆத்மாவில் 84 பிறவிகளின் நடிப்பு நிரம்பியுள்ளது. தந்தை தானே சொல்கிறார், நான் நடிக்கக்கூடிய அனைத்து நடிப்பின் பாகமும் என்னுடைய ஆத்மாவில் நிரப்பப்பட்டுள்ளது. பக்தி மார்க்கத்தில் அங்கே அதற்கான நடிப்பும் நடக்கிறது. ஞான மார்க்கத்தில் இங்கே வந்து ஞானத்தை கொடுக்கிறேன். பக்தி மார்க்கத்தினருக்கு ஞானமே தெரியாது. யாராயினும் சாராயத்தை குடிக்காவிட்டால் சுவை எப்படி தெரியும்? ஞானமும் கூட அடைந்து புரிந்து கொள்ளும் போதுதான் தெரிய வரும். ஞானத்தினால் சத்கதி உண்டாகும் எனும்போது ஞானக்கடல்தான் சத்கதியை வழங்க முடியும். நான் அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளலாவேன் என தந்தை சொல்கிறார். சர்வோதயா தலைவர்கள் உள்ளனர் அல்லவா? எவ்வளவு விதவிதமானவர்கள் உள்ளனர். உண்மையில் அனைவரின் மீதும் இரக்கம் காட்டக்கூடியவர் தந்தையாவார். ஓ பகவானே, இரக்கம் காட்டுங்கள் என்று தந்தையிடம் சொல்கின்றனர். ஆக அனைவரின் மீதும் அவர் இரக்கம் காட்டுகிறார். மற்ற அனைவரும் எல்லைக்குட்பட்ட இரக்கம் காட்டுபவர்கள். தந்தை முழு உலகையும் சத்தோபிரதானமாக ஆக்குகிறார். அதில் தத்துவங்களும் கூட சத்தோபிரதானமாகி விடுகின்றன. இந்த வேலையே பரமாத்மாவினுடையதாகும். எனவே சர்வோதயாவின் அர்த்தம் எவ்வளவு பெரியது! ஒரே அடியாக அனைவரின் மீதும் இரக்கம் காட்டிவிடுகிறார். சொர்க்கத்தின் ஸ்தாபனையில் யாரும் துக்கமுள்ளவர்களாக ஆவதில்லை. அங்கே முதல் நம்பர் இருக்கைகள், வசதிகள் கிடைக்கும். துன்பங்கள் கொடுக்கக்கூடிய விலங்குகள், பூச்சிகள் போன்றவைகள் இருப்பதில்லை. அங்கும் கூட பெரிய மனிதர்களின் வீடு எவ்வளவு சுத்தமாக இருக்கும்! ஒருபோதும் நீங்கள் பூச்சிகளை பார்க்க முடியாது, கொசுக்கள் எதுவும் நுழைய முடியாது. சொர்க்கத்தில் வருவதற்கு எதற்கும் சக்தி கிடையாது. அழுக்காக்கக்கூடிய எந்த பொருளும் இருக்காது. மலர்கள் போன்றவற்றில் இயற்கையான நறுமணம் நிறைந்திருக்கும். சூட்சும வதனத்தில் உங்களுக்கு பாபா சோமரசம் குடிக்க வைக்கிறார். இப்பொழுது சூட்சும வதனத்தில் எதுவும் கிடையாது. இவை அனைத்தும் காட்சிகளாகும். இங்கே அமர்ந்தபடி நீங்கள் காட்சிகள் பார்க்கிறீர்கள். பாடலும் மிகவும் முதல் தரமானது. நமக்கு தந்தை கிடைத்துள்ளார், வேறு என்ன வேண்டும் என நீங்கள் அறிவீர்கள். எல்லைக்கு பார்ப்பட்ட தந்தையிடமிருந்து எல்லைக்கு பார்ப்பட்ட ஆஸ்தி எடுக்கிறோம் எனும்போது தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தந்தையின் வழி புகழ் வாய்ந்தது. ஸ்ரீமத் படி நாம் உயர்ந்தலும் உயர்ந்தவராகிறோம். மற்ற அனைவருடையதும் அசுர வழியாகும். எனவே சத்தியுகத்தில் எப்பொழுதும் சுகமாக இருந்தது, லட்சுமி நாராயணரின் ராஜ்யம் இருந்தது என அவர்கள் அறிவதில்லை. சிறு வயதில் அவர்களேதான் ராதாகிருஷ்ணராக இருந்தனர். அவர்களின் சரித்திரம் போன்றவை எதுவும் இல்லை. சொர்க்கத்தில் அனைத்து குழந்தைகளுமே மிகவும் முதல் தரமாக இருப்பார்கள். குறும்பு போன்ற எந்த விஷயமும் இருக்காது. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது, பழைய உலகத்திலிருந்து முகத்தை திருப்பிக் கொண்ட பின் மாயை தன் பக்கமாக முகத்தை திருப்பிக் கொள்ளுமாறு எந்த தவறும் செய்யக்கூடாது. ஸ்ரீமத்தை மீறக்கூடாது. தந்தையிடமிருந்து முழுமையாக ஆஸ்தியை பெற வேண்டும். இரண்டாவது, தந்தையிடம் தன்னுடைய அனைத்தையும் அர்ப்பணம் செய்து நிலையான வாரிசாகி சத்தியுகத்தின் ஏர் கண்டிஷன் டிக்கெட்டை எடுக்க வேண்டும். லட்சியம் குறிக்கோளை புத்தியில் வைத்து முயற்சி செய்ய வேண்டும். வரதானம் சுயஸ்திதி மூலம் அனைத்து சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய அவ்யக்த ஸ்திதியின் பயிற்சியாளர் ஆகுக. எப்பொழுது அவ்யக்த ஸ்திதி, அதாவது அவ்யக்த மனநிலையின் பயிற்சியின் பழக்கம் ஏற்பட்டு விடுமோ, அப்போது சுயஸ்திதி மூலம் ஒவ்வொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள முடியும். மேலும் இந்த பழக்கம் நீதிமன்றத்திற்கு செல்வதிலிருந்து காப்பாற்றிவிடும். எனவே இந்த பயிற்சியை எப்போது இயற்கையானதாக இயல்பானதாக ஆக்குகிறீர்களோ அப்போது இயற்கை சீற்றங்கள் வரும். ஏனென்றால் எதிர்கொள்பவர் சுயஸ்திதி மூலம் ஒவ்வொரு சூழ்நிலையையும் கடந்து செல்வதற்கான சக்தியை தாரணை செய்து விடுகிறார் என்றால் அப்பொழுது திரை விலகும். இதற்காக பழைய பழக்கங்களின் மீது, பழைய சம்ஸ்காரங்களின் மீது, பழைய விஷயங்கள் மீது முழுமையான வைராக்கியம் வேண்டும். ஸ்லோகன், தன்னை நிமித்தமானவர் செய்பவர் என புரிந்து கொண்டீர்கள் என்றால் எந்த ஒரு காரியத்திலும் களைப்பு வர முடியாது. மாத்தேஸ்வரி ஜியின் விலைமதிப்பற்ற மகாவாக்கியங்கள், மனிதலோகம், தேவலோகம், பூத பிரேதங்களின் உலகம், இவற்றின் விஸ்தாரம். மனிதர்கள் பல கேள்வி கேட்கிறார்கள். பூதங்கள் என்று சொல்லப்படும் அசுத்த ஜீவாத்மாக்கள் இருப்பதாக சொல்லப்படுவது உண்மையா, கற்பனையா, அல்லது சந்தேகத்திற்குரியதா? அதை பற்றி இன்று தெளிவாக புரிய வைக்கப்படுகின்றது. மனித ஆத்மாக்கள் பாவ கர்மங்கள் செய்யும்போது அவைகள் அநேக விதமான தண்டனைகளை அனுபவிக்க வேண்டிய அவசியம் நேரிடுகிறது. மேலும் மனித பிறவியில்தான் அனுபவித்தாக வேண்டுமே தவிர மிருகங்கள் பறவைகளாக பிறந்தல்ல. சுகம் துக்கம் அனுபவிப்பதற்கான உணர்வு மனிதர்களிடம் அதிகமாக உள்ளது, மிருகங்களிடம் அல்ல. இந்த சிருஷ்டி என்ற விளையாட்டில் முக்கிய பாட் மனிதர்களுடையதாகும். இந்த மிருகங்கள் பறவைகள் போன்றவைகள் சிருஷ்டி டிராமாவின் அழகாக உள்ளன. முழு கல்பத்திலும் சத்தியுக ஆரம்பத்திலிருந்து கலியுக கடைசி வரை மனித ஆத்மாவுக்கு 84 பிறவிகள். மற்றபடி இந்த 84 லட்சமோ மிருகங்கள் பறவைகள் போன்றவற்றின் பலவகை இருக்கலாம். இப்பொழுது இந்த அனைத்து ரகசியங்களையும் பரமாத்மாவை தவிர வேறு யாராலும் புரிய வைக்க முடியாது. ஆத்மாக்களின் வசிப்பிடம் பிரம்ம தத்துவம், அதாவது நிராகாரி உலகம். மற்றபடி இந்த மிருகங்களின் ஆத்மாக்கள் பிரம்ம தத்துவத்திற்கு செல்ல முடியாது. அவை இந்த ஆகாய தத்துவத்திற்குள்ளேயே பாட் நடிக்கின்றன. அவற்றுக்கு கூட மெர்ஜ் இமர்ஜ் ஆவதுடன் சத்தோ ரஜோ தமோவில் வரக்கூடிய பாட்டு உள்ளது. எனவே இயற்கையின் நிறைய விஸ்தாரத்தில் செல்லாமல் முதலில் நாம் நம் ஆத்மாக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், அதாவது மன்மனாபவ. இப்பொழுது மனித ஆத்மா பற்றிய விஷயத்திற்கு வருவோம். எந்த ஆத்மாக்கள் அசுத்த செயல் செய்வதால் பாவகர்மங்களை உருவாக்குகிறார்களோ அவர்கள் தங்கள் அசுத்த சம்ஸ்காரங்களிற்கேற்றவாறு பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வந்து ஆதி மத்தியம் அந்திமம், அதாவது கடைசி இறக்கும் தருவாயில் தாங்கள் செய்துள்ள பாவ கர்மங்களின் காட்சியை பெற்று சூட்சுமத்தில் தண்டனையை அனுபவிக்கிறார்கள். இந்த குறுகிய காலத்தில் நிறைய ஜென்மங்களின் துன்பத்தின் அனுபவம் ஏற்படும். பிறகு சரீரத்தை விட்டுவிட்டு கர்ப்பம் என்ற ஜெயிலில் தண்டனை அனுபவிக்கிறார்கள். பிறகு சம்ஸ்காரங்களுக்கு ஏற்றவாறு அத்தகைய தாய் தந்தையரிடம் போய் பிறவி எடுத்து அங்கேயும் தங்கள் வாழ்க்கையில் சுகம் துக்கத்தை அனுபவிக்கின்றனர். இதுதான் ஆதி, மத்திய, அந்திமம் எனப்படுவது. ஆனால் ஆத்மாக்கள் சிலருக்கு விரைவில் சரீரம் கிடைப்பதில்லை. அவர்கள் ஒளி வடிவத்தில் இந்த ஆகாய தத்துவத்தினுள் பூதமாகி அலைந்து கொண்டே இருக்கின்றனர். இதுவும் கூட ஒரு தண்டனைதான், அதாவது வினைப்பயனை அனுபவிப்பது. அந்த அசுத்த ஜீவாத்மாக்களோடு யாருக்காவது கணக்கு வழக்கு இருக்குமானால் இவர்கள் அவர்களுக்குள் பிரவேசமாகி துன்பம் கொடுக்கின்றனர். அதாவது கணக்கு வழக்கை முடித்த பிறகு போய் தங்கள் சரீரத்தை தாரணை செய்கின்றனர். இன்னும் சில ஜீவாத்மாக்களோ யாருக்குள் பிரவேசிக்கின்றார்களோ அவர்களை அதிகமாக அடித்து துன்புறுத்தவும் செய்கின்றனர். மிகுந்த கஷ்டங்களை கொடுப்பார்கள். ஆனால் இந்த அனைத்து கணக்கு வழக்குகளுக்கு உள்ளும் அனுபவிப்பதற்கான விதம் உள்ளது. அனைவருக்கும் மனித சரீரத்தில்தான் சுகதுக்கம் அனுபவமாகிறது. இதுவோ உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. அதாவது ஆத்மா முக்தி தாமத்திலிருந்து இந்த சாக்கார விளையாட்டில் வரக்கூடிய ஆத்மா இடையில் முக்தி தாமத்திற்கு திரும்பிச் செல்ல முடியாது. ஆனால் தாங்கள் செய்துள்ள நல்ல தீய செயல்களுக்கு ஏற்றவாறு சம்ஸ்காரங்களை எடுத்துக்கொண்டு சுக துக்கத்தின் சக்கரத்தில் வருகின்றனர். அனைத்து ஆத்மாக்களுக்கும் மறுபிறவி நடைபெறுகின்றது. ஒரு பரமாத்மாவுக்கு மட்டும் இல்லை. நல்லது அவ்யக்த சமயே எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் தங்களது சுபாவத்தை எளிதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சகிப்புத்தன்மையுடையவராகுங்கள். பாப்தாதாவுக்கு அனைவரை காட்டிலும் பிரியமானவர்கள் தூய்மையான உள்ளம் கொண்ட குழந்தைகள் மட்டுமே. தூய உள்ளம் கொண்டவர்கள் எப்போதும் பாப்தாதாவின் மன சிம்மாசனத்தில் அமர்ந்துள்ளனர். அவர்கள் உள்ளுணர்வில், பார்வையில், பேச்சில், சம்பந்தம் தொடர்பில் எளிதாகவும் தெளிவாகவும் ஒரே சமமாகவும் காணப்படுகின்றனர். சரளத்தன்மையின் அடையாளம் மனம், புத்தி, வார்த்தை ஒன்று போல் இருப்பதாகும். உள்ளத்தில் ஒன்று, வார்த்தையில் வேறொன்று என இருப்பது சரளத்தன்மையின் அடையாளம் அல்ல. சரளமான சுபாவம் உள்ளவர்கள் எப்போதும் பணி உள்ளவராக, நிர் அகங்காரியாக, சுயநலம் இல்லாதவராக இருப்பார்கள். அவர்கள் எளிய உள்ளம், எளிய வார்த்தை, எளிய உள்ளுணர்வு, எளிய பார்வையுடையவராக இருப்பார்கள். ஓம் சாந்தி.